திருவருகை காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஜெர்மனியின் ஸ்ட்ராஸ்பூர்க் நகரில் இளம் பேராசிரியர் ஒருவர் தன் அறையில் அமர்ந்து அன்று தனக்கு வந்திருந்த கடிதங்களை பிரித்துக் கொண்டிருந்தார். அந்த கடிதக்கட்டில் ஒரு மாத இதழும் வந்திருந்தது. அந்த மாத இதழ் வேறு ஒருவருக்கு செல்ல வேண்டிய இதழ், தவறுதலாக அந்த இளம் பேராசிரியரின் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. அந்த இதழின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த போது ஒரு கட்டுரை இளையவரின் கவனத்தை ஈர்த்தது. காங்கோ பணித்தளத்தின் தேவைகள் என்று தலைப்பிடப்பட்டிருந்த அந்த கட்டுரையை அவர் வாசித்த போது பின்வரும் வரிகள் அவரை கட்டி இழுத்தன.
இங்கு தேவைகள் மிக அதிகம். மத்திய காங்கோவின் கபோன் மாநிலத்தில் பணியாற்ற ஒருவரும் இல்லை. நான் இக்கட்டுரையை எழுதும் போது என் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஜபம் ஒன்றே, கடவுள் ஏற்கனவே தேர்ந்துள்ள ஒருவர் இந்த வரிகளை வாசிக்க வேண்டும், அதன் விளைவாக அவர் எங்களுக்கு உதவி செய்ய இங்கு வர வேண்டும்.
கட்டுரையின் இந்த வரிகளை வாசித்த அந்த இளம் பேராசிரியர் மாத இதழை மூடினார். பின்னர் தனது நாள் குறிப்பேட்டை திறந்து என் தேடல் முடிவுற்றது என்று எழுதினார். அன்பு இதயங்களே, வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகின்றோம். அந்த தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள் தீர்வுகள் வந்து சேர்கின்றன. இந்த தீர்வுகளில் பல நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வகையில் வந்து சேர்வதையும் நாம் உணர்ந்திருக்கின்றோம் இல்லையா? இளம் பேராசிரியரின் முகவரிக்கு வராத ஒரு மாத இதழ், அந்த இதழின் ஏதோ ஒரு பக்கத்தில் வெளியான ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் பதிந்த அவரது கவனம், இவை யாவும் எதேச்சையாக நடந்தனவா? இல்லை என்றே சொல்ல தோன்றுகின்றது. அன்புள்ளங்களே, இயேசு தன் பணிவாழ்வை 30வது வயதில் துவக்கியது போல் தானும் 30வது வயதில் தனக்காக அல்ல அடுத்தவருக்காக வாழ முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்து வந்தார் அந்த இளம் பேராசிரியர். அவர் எடுத்திருந்த தீர்மானத்தின் மீது தன் முத்திரையை பதிக்க இறைவன் அந்த மாத இதழ் வழியே அவரை சந்திக்க வந்தார். அப்போது அந்த இளையவருக்கு வயது என்ன? 30. அந்த இளம் பேராசிரியரின் பெயர் ஆல்பர்ட் ஷ்வைட்சர். அவரது வாழ்வின் எஞ்சிய 60 ஆண்டுகளை அவர் ஆப்பிரிக்காவில் வறிய மக்கள் நடுவே உழைப்பதற்கென அர்ப்பணித்தார். அந்த மக்களின் முக்கிய தேவை மருத்துவ உதவி என்பதை அறிந்த ஆல்பர்ட் ஷ்வைட்சர் அவர்கள் அடுத்த 6 ஆண்டுகள் மருத்துவ படிப்பை மேற்கொண்டார். இறையியலிலும் இசையிலும் பல புகழ் உச்சிகளை அடைந்திருந்த ஆல்பர்ட் அவர்கள் அந்த சிகரங்களிலிருந்து இறங்கி யாருக்கும் தெரியாத ஆப்பிரிக்க காட்டில் தன் மருத்துவ பணிகளை துவக்கினார். இதுவே இறைவன் தனக்கு தந்த தனிப்பட்ட அழைப்பு என்பதை அவர் முற்றிலும் உணர்ந்தார். அன்பு இதயங்களே, இறைவன் தந்த அழைப்பு, அந்த அழைப்பு வாழ்வில் உருவாக்கிய தலைகீழ் மாற்றங்கள், அந்த மாற்றங்களை தொடர்ந்து வந்த பல சவால்கள் துன்பங்கள் என்ற கோணங்களில் மருத்துவர் ஆல்பர்ட் ஷ்வைட்சர் அவர்களின் வாழ்வை எண்ணி பார்க்க நம்மை தூண்டுவது இன்றைய நற்செய்தி. நாசரேத்து என்ற கிராமத்தில் மரியா என்ற ஓர் இளம் பெண்ணுக்கு இறைவன் தந்த அழைப்பு இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது.
வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறை மகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே.
அன்பு நெஞ்சங்களே, உலக மீட்பர் பிறக்கப் போகின்றார் என்று வானதூதர் கபிரியேல் அன்று சொன்ன செய்தியும், அதற்கு இளம் பெண் மரியா ஆகட்டும் என்று சொன்ன பதிலும் இன்று மீட்பின் வரலாறாக நற்செய்தியாக மாறியுள்ளது. விவிலியத்தில் பதிந்துள்ள வரலாற்று நிகழ்வுகளை நாம் திருப்பலியில் வாசகங்களாக வாசிக்கும் போது மேன்மை புனிதம் போன்ற உணர்வுகள் அதிகம் மேலோங்குவதால் இந்த நிகழ்வுகளின் வேதனைகள் காயங்கள் ஆகியவற்றை நாம் மறந்துவிட வாய்ப்பு உண்டு. அதனால்தான் இன்று நாம் இந்த பகுதியின் இறுதியில் துணிவோடு இது இறைவன் வழங்கும் நற்செய்தி என்று சொன்னோம். ஆனால் ஆழமாக சிந்தித்தால் அன்புள்ளங்களே, வானதூதர் கபிரியேலுக்கும் இளம்பெண் மரியாவுக்கும் இடையே இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற வேளையில் இது நற்செய்தியாக இருந்திருக்க முடியாது என்பதை உணர்வோம். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்துமஸ் நெருங்கி வரும் இந்த நாட்களில் பல பள்ளிகளில் பங்கு தளங்களில் கிறிஸ்துமஸ் நாடகங்கள் அரங்கேறும். நடிப்பவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் என்பதால் நாம் ரசிப்போம், சிரிப்போம். இந்த நாடகங்களில் மரியாவுக்கு வானத்தூதர் தோன்றும் அந்த காட்சியில் வானத்தூதர் தந்த செய்தியை கேட்டதும் மரியா உடனே பணிந்து ஆகட்டும் என்று சொல்வது போலவும், வானத்தூதர் சென்றதும் மரியா தன் வீட்டிலோ அல்லது எலிசபெத் அவர்களின் வீட்டிலோ என் ஆன்மா இறைவனை புகழ்கின்றது என்ற பாடலை நடனமாடுவது போலவும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். மரியாவின் புகழ் பாடலை கேட்டு நாம் மனம் மகிழ்வோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு கிறிஸ்மஸ் நாடகம் முடிந்து நாங்கள் திரும்பி வரும் வழியில் ஒரு நண்பர் திடீரென்று, "முதல் கிறிஸ்மஸ் இவ்வளவு அழகாக இருந்திருக்குமா?" என்று கேட்டார். அந்த கேள்வி என்னை சிந்திக்க வைத்தது. அன்பர்களே, வரலாற்றில் நடந்த முதல் கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு அழகாக, சுத்தமாக, மகிழ்வாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனெனில் அந்த சூழல் அப்படி. அந்த கொடுமையான சூழலை பற்றி பல கோணங்களில் நாம் பேசலாம். நமது இன்றைய சிந்தனைக்கு ஒரே ஒரு அம்சத்தை பற்றி மட்டும் சிந்திப்போம். யூதேயா முழுவதும் ரோமைய அடக்குமுறை அளவுக்கு அதிகமாக மக்களை வதைத்து வந்த காலம். இந்த அடக்குமுறையை நிலைநாட்ட ரோமைய அரசு படைவீரர்களை அதிகம் பயன்படுத்தியது. அடுத்த நாட்டை அடக்கியாள செல்லும் படைவீரர்களால் அதிகம் பாதிக்கப்படுவது யார்? அந்நாட்டில் வாழும் பெண்கள். பகலோ இரவோ எந்த நேரத்திலும் இந்த பெண்களுக்கு படைவீரர்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் ஏராளம் ஏராளம். அன்பு இதயங்களே, ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் அமெரிக்க ஐரோப்பிய படைகள் ஆக்கிரமித்த போது அந்த நாட்டு பெண்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களை முற்றிலும் அறிவதற்கு வாய்ப்பு இல்லை. 9 ஆண்டுகள் ஆக்கிரமிப்பிற்கு பின் அமெரிக்க ஐரோப்பிய படைகள் ஈராக்கை விட்டு வெளியேறிய போது அந்த நாட்டு பெண்கள் கட்டாயம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர் இளம் கிராமத்து பெண் மரியா. சொந்த நாட்டிலேயே இரவும் பகலும் சிறையில் வதைக்கப்பட்டதைப் போல் உணர்ந்த மரியா, இந்த அவல நிலையிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை காட்ட மாட்டாயா இறைவா என்று தினமும் எழுப்பி வந்த அந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை இறைவனின் தாய் ஆகும்படி அவர் அழைத்தார். அன்பு இதயங்களே, இளம்பெண் மரியாவை இறைவனின் தாய் ஆகும்படி இறைவன் அழைத்தது அழைப்பு அல்ல, தீர்ப்பு, மரண தண்டனை தீர்ப்பு. மனமாகாத இளம் பெண்கள் கருவுற்றால் அவர்களை ஊருக்கு நடுவே இழுத்து வந்து கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது யூதர்களின் சட்டம். இதை நன்கு அறிந்திருந்தவர் மரியா. இறைவன் தந்த அழைப்பிற்கு தான் சரி என்று சொல்வதும் மரண தண்டனையை தனக்குத்தானே வழங்கிக் கொள்வதும் விருப்பப்பட்டு தூக்கு கயிறை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொள்வதும் எல்லாம் ஒன்றுதான். இருந்தாலும் அந்த இறைவன் மேல் அத்தனை அதீத நம்பிக்கை அந்த இளம்பெண் மரியாவுக்கு. "இதோ உமது அடிமை" என்று அவர் சொன்னார். தன் வழியாக இஸ்ரேல் சமுதாயத்திற்கும் இந்த உலகிற்கும் மீட்பு வரும் வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்த மரியா அந்த வாய்ப்புடன் வந்த பேராபத்தை பெரிதாக எண்ணாமல் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு "ஆகட்டும்" என்று பதில் சொன்னார். இன்று நாம் வாசித்த நற்செய்தியின் இறுதியில், "நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும்" என்று மரியா சொல்லும் அந்த வார்த்தைகளே இந்த முழு பகுதியையும் நற்செய்தியாக மாற்றியுள்ளது. இந்த நம்பிக்கை வரிகள் இல்லை என்றால், அன்புள்ளங்களே, இன்றைய விவிலிய வாசகத்தை நற்செய்தி என்று சொல்வது மிக கடினம். உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு கொடுமைகள் நாள்தோறும் அரங்கேறிய வண்ணம் உள்ளன. அநீதிகளாலும் கொடுமைகளாலும் நொறுக்கப்பட்டுள்ள ஒரு சமுதாயத்தில் அனைவருமே அத்துயரங்களை கண்டு துவண்டு போகாமல் அவர்களில் ஒருவர் எடுக்கும் துணிவான ஒரு முடிவு அந்த சமுதாயத்தின் வரலாற்றையே மாற்றியுள்ளது என்பதற்கு இளம் கிராமத்து பெண் மரியா ஓர் அழகிய எடுத்துக்காட்டு. மரியாவுக்கு இந்த துணிவை அளித்தது அவரது சொந்த சக்தி அல்ல, மாறாக இறைவன் மட்டில் அவர் கொண்டிருந்த ஆணித்தரமான, அசைக்க முடியாத நம்பிக்கை. அதேபோல் தன் தனிப்பட்ட வாழ்வில் பல இன்னல்களை சந்தித்து அதனால் மனம் வெறுத்து கொடிய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கும் ஒருவர் ஆண்டவன் தரும் 1000 அழைப்புகளில் ஒரே ஓர் அழைப்பை மட்டும் உணர்ந்து "ஆகட்டும்" என்று இறைவனிடம் சரணடையும் போது அங்கும் புதிய சக்தியும் விடுதலையும் பிறக்கும். அன்பு நெஞ்சங்களே, தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு, தகுந்த முடிவுகள் எடுக்கும் துணிவு. வானத்தூதர் மரியாவை சந்தித்த அந்த நிகழ்வில் காணப்படும் பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் பெரும்படியாக அன்னை மரியாவின் பரிந்துரையோடு இறைவனை மன்றாடுவோம்.
சுகமுற்ற நீலத்தில் நீரை ஊற்றிடுமே. வறண்ட தரையில் நீரோடை ஓடச் செய்யும் உலர்ந்த எலும்பு நான் உயிர் பெற்று எழச் செய்யும். உமது
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.